வணக்கம், ஹாய், ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்லனா கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு ரெடியாக இருந்துக்கோங்க. இன்றைக்கி உங்கள் பாட்டு பெட்டியில் உங்கள் கூட சேர போகிறது சமத் குட்டி சிங்கிள் ட்ரீ. ஸோ சமத்தாக இந்த ஷோ எப்படி ஆரம்பிக்க போகிறோம்னா, ஒரு இறை வாழ்த்து, ஒரு தமிழ் வாழ்த்து, இது ரெண்டும் ஒரு இசை வாழ்த்து ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மூணு காம்போவில் யோசிக்கணும்னா எனக்கு ஒரே ஒரு பாட்டு தாங்க ஞாபகத்துக்கு வருது, விச் இஸ் ஒரு யுகத்துக்கான பாட்டு, அது வாழ்க்கைக்கான பாட்டு. ஸோ இப்போது தாயாக நீதான் தலை கோத வந்தால் உன் மடி மீது மீண்டும் ஜனனம் வேண்டும் அப்படிங்கிறத வந்து இது வரைக்கும் ஒரு ஆளுக்கு தான் எல்லோரும் சொல்லியிருப்பாங்க. நான் வந்து இந்த பாட்டுக்கு அதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். நிஜமாலே வந்து ஒரு தாய் மடி தாங்க இந்த பாட்டு. சந்தோஷமோ துக்கமோ எந்த விதமான ஒரு எமோஷனாக இருந்தாலும் இந்த பாட்டு கேட்கும்போது ஒரு அமைதி கிடைக்கும். இந்த பாட்டு கேட்டதுக்கப்புறம் இதை தாண்டிடலாம் அப்படின்னு எனக்கு தோணும். என்னோட அட் ஹோம் அட் பீஸ் ஃபீல் பண்ண வைக்கிற பாட்டு வந்து இந்த பாட்டு. ஸோ இசை நேக இறைவன் பாடினது, எப்படி சொல்கிறது, நாமத்துக்கும் அது எழுதி யுவன் இசையமைச்ச இந்த பாட்டு. ஸோ வாங்களேன், கதை பேசிக்கொண்டே காற்றோடு போவோம். உரையாடல் தீர்ந்தாலும் இசைச்சாமியோட பாட்டு இருக்குல்ல, கேட்டுக்கலாமே. ஸோ இறை வாழ்த்து முடிஞ்சாச்சு, அடுத்து என்னங்க? தாயனும் கோவிலை காக்க மறக்கக்கூடாது இல்லையா? ஸோ ட்விட்டருக்கே தெரியும் எனக்கும் அம்மாக்குமான ரிலேஷன்ஷிப் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. பயங்கர ஊழலான ஒரு விஷயம் அங்கே அம்மாங்கிறது. சும்மா பிற குழந்தைய கூப்பிட்டு அடி பிரித்து பொழந்துட்டு அப்புறமா வாரி அணைச்சி நம்மளை விட அதிகமாக அழுகிறதுங்கிறதெல்லாம் வந்து ஒரு தெய்வ லெவல் ஸ்கேமு. அதை வந்து செம்ம அழகாக பண்ணுவாங்க. அவங்க அழும்போது நம்ம தாய்க்குள்ள அழும்போது அதோட தாய்க்குள்ள வந்து ஏன்டி என் பிள்ளைய இப்படி அழ வைக்கிறேன்னு சொல்லி அது வேறு ரெண்டு திட்டு திட்டி அடி அடிச்சுட்டு போவோம். டே, அடி வாங்கினது நான்டா, நீங்களாம் ஏன்டா வந்து உங்களுக்கே கப்பு கொடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இருக்கும். அதெல்லாம் தாண்டி யோசிச்சு பார்க்கும்போது அம்மா ஒன் ஆஃப் த ஸ்ட்ராங்கெஸ்ட் பர்சன்ஸ் ஆன் த பிளானட். எனக்கு இன்னும் நல்லா ஞாபகம் இருக்குது. முத முதல்ல இங்கே வேலைக்கு வரும்போது லெட்ரு போஸ்ட் பண்ணக்கூட காசு இருக்காது. ஸோ லெட்டர் எப்படி வரும்னா, யாராவது இந்தியா வரும்போது ஒரு சின்ன பார்சல் வரும், அந்த பார்சலுக்குள்ளே ஒரு லெட்டர் இருக்கும். ஸோ அந்த லெட்டர் எடுத்து படிக்கும்போது அதில் சில எழுத்துல வந்து அவங்க எழுதும்போது அழுதுருப்பாங்க. அந்த அழுத கண்ணீர் வந்து அந்த பேப்பரில் விழுந்து அது பிளாட் ஆகிருக்கும் அந்த இங்க்கு, அதோடு தான் எனக்கு வந்து சேரும். இன்னுமே அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷஸான மெமரிஸ். ஒரு மாதத்துக்கு வந்து கையில் சாப்பாட்டுக்கு 30 கிராம்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்னு எழுதியிருந்திருக்காங்க அம்மா ஒரு லெட்டரில். இன்னும் எனக்கு அது நல்ல ஞாபகம் இருக்குது. அங்கேருந்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது இட்ஸ் அ ஃபெனாமினல் ஜேர்னி ஆன் அ பர்சனல் லெவல். ஸோ அது அம்மாவோட கன்விக்ஷன், அந்த டிட்டர்மினேஷன்லாம் இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்கவே முடிஞ்சிருக்காது. ஸோ அவங்க ஒரு வித்தியாசமான ஏலியன் லெவல் ஸ்பீஷிஸுங்க எல்லா அம்மாஸுமே. ஏன்னா அவங்களுக்குன்னு பர்சனலாக பார்க்கும்போது தே ஆர் வெரி வீக், ஆனால் அதே நம்மளுக்கு அப்படின்னு பார்க்கும்போது தே ஆர் தி ஸ்ட்ராங்கெஸ்ட் ஆன் த பிளானட். ஸோ அம்மா வந்து, அம்மா பற்றி நான் நிறைய பேசிட்டே போயிட்டே இருப்பேன். ஸோ இந்த பாட்டு வந்து பற்றி சொல்லிடுறேன். சின்ன வயசுலேருந்தே இந்த பாட்டு எங்கள் வீட்டில் வந்து ரிப்பீட்டில் கேட்டே இருக்கோம். ஐ திங்க் எனக்கு பேர் வச்சதில் கூட இந்த பாட்டுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்சிங் ஃபேக்டராக இருந்திருக்குமோ அப்படின்னு சொல்லி நான் யோசிக்கிற அளவுக்கு ஒரு பாட்டு இது. வாங்க போய் கேட்கலாம். எங்கள் அம்மாவோட ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான பாட்டு. அடுத்த பாட்டு வந்து ஒரு அண்டர் ரேட்டட் ஹியூமன் எமோஷனை பற்றிங்க. இந்த பாட்டு வந்து அந்த எமோஷனை பற்றி கிடையாது, பட் இந்த பாட்டில் ரெண்டு அழகான வரி வரும், அதுக்காக இந்த பாட்டு எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அது எவ்வளோ அழகான ஹியூமன் எமோஷன் அப்படின்னா, அடி கோவில் எதற்கு தெய்வங்கள் எதற்கு உனது புன்னகை போதும் அடி அப்படின்னு நாமும் எழுதுகிற அளவுக்கு ரொம்ப அழகான ஒரு எமோஷனுங்க அது. ஸோ இந்த சிரிப்பு வந்து எனக்கு, நான் அவ்வளோவா நோட் பண்ணதில்லை ஹவு ஐ லவ் பீப்புள் டூயிங் திஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ ஹாவ் திஸ் ட்ராமா குவீன் ஃப்ரெண்ட். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, என்ன நடந்தாலும் இப்போ ஒரு காமெடி பண்ணால் கூட லொல்லுன்னெலாம் அனுப்பாமல் வாய்ஸ் நோட் எடுத்து அதை பற்றி பேசி ஐயோ அம்மா முடியலன்னு கெக்க வைக்கன்னு சிரித்து எனக்கு ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புவாங்க. முதல்ல வந்து எனக்கு வித்தியாசமாக இருந்தது ஆஹா அப்படின்ட்டு. அப்புறம் போக போக எப்படி இருந்ததுன்னா, அந்த சிரிப்பு வந்து என்னை இட் லிஃப்டட் மீ அப், ஒரு பாசிட்டிவாக ஒரு பல்பு போட்டு எரியிற மாதிரி என்னை பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வந்து அவங்களே சோகமாக ஒரு குரலோட ஒரு வாய்ஸ் நோட் அனுப்புனாங்கன்னா, ஐச்சிச்சோ ரீவைண்ட் பண்ணுங்கள் ரீவைண்ட் பண்ணுங்கள், நம்ம வந்து அந்த சிரிக்கிற வாய்ஸ் நோட் இருக்கிற ஸ்டேஜுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்போ தான் நான் நோட் பண்ணேன், ஒருத்தவங்களோட சிரிப்பு வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவான வைப்ஸை வந்து கொடுக்குது எல்லாருக்கும், அவங்கள சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நம்மளோட தலையாய கடமை இந்த உலகத்தில் என்னங்க இருக்கணும், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரையும் சிரிக்க வச்சே பார்த்துக்கிட்டே இருக்கணும் தானங்க. ஸோ அந்த ட்ராமா குயின்ஸுக்கும் சரி, இங்கே ட்விட்டரில் இருக்க எல்லா ட்ராமா குயின்ஸுக்கும் சரி, நான் இது தான் சொல்ல விரும்புகிறேன். என்னோடய 2 வருஷத்துக்கு மேலான வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை, நீ இதனை சிரிச்சா போதுமே வேறு எதுவும் வேணாமே நான் வாழவே, வாங்க போய் கேட்கலாம். அடுத்த பாட்டு வந்து ஒரு பயங்கரமான பெப்பி நம்பர், பயங்கர மூட் லிஃப்டிங், ஒரு மோட்டிவேட்டிங்கான ஒரு சாங்கு. நிறைய வந்து ஒரு டல்லான டிம்மான டேஸில் வந்து இதை கேட்டால் கண்டிப்பாக எல்லாருக்கும் பிரைட்டாக பல்ப் எரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சில வரிகள் இருக்குது. என்னென்னா வந்து, இதுவரை நெஞ்சில் இருக்கும் சில துன்பங்களை நாம் மறப்போம், கடிகார முள் தொலைத்து தொடு வானம் வரை போய் வருவோம், அடைமழை வாசல் வந்தால் கையில் குடை இன்றி வா நனைவோம், அடையாளம் தான் துறப்போம், எல்லா தேசத்திலும் போய் வசிப்போம். இதை முதல்ல நான் அவங்க சொல்லும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, இதெல்லாம் நான் கவனிச்சதே இல்லையடா. இந்த பாட்டை நான் பார்க்கும்போது ரிலேட் பண்ண ஒரே விஷயம், அவங்க அம்மா கிட்டே அவன் தோசை கரண்டியால் அடி வாங்கிறது மட்டும்தான். ஸோ இதை கேட்கும்போது எனக்கு வேறு லெவலில் இருந்தது. ஸோ இது பெர்ஸ்பெக்டிவ் தானே, ஒரு ஒருத்தவங்க அந்த ஒரு பர்டிகுலர் விஷயத்தை பார்க்கும்போது. ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களோட கண் வழியாக நீங்கள் இந்த உலகத்தை பார்க்கும்போது அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த சாங் வந்து எனக்கு ஒரு எக்ஸாம்பிள். பர்சனலாக நாங்கள் போய் பாட்டு கேட்கலாம். லெட்டர்ஸ் எப்போவுமே ரொம்ப ஸ்பெஷல் தான் இல்லைங்களா. நம்ம என்ன தான் டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்துருந்தாலும், இன்னும் நம்ம பிடிச்சவங்க கிட்டேருந்து வந்த ஒரு லெட்டரை வந்து நம்ம எப்பயுமே பொத்தி பாதுகாத்து வச்சுருப்போம்ல பொக்கிஷம் மாதிரி. ஸோ அடுத்த பாட்டு இட்ஸ் பேஸ்ட் ஆஃப் அ லெட்டர் தான். ஒரு அப்பா அவங்க பையனுக்காக எழுதியிருப்பாங்க, ரொம்ப அழகாக இருக்கும், நிறைய விஷயம் பேசியிருப்பாங்க. ஐ திங்க் அது அந்த பையனுக்கு மட்டும் இல்லை, நம்மளுக்கும் ரொம்ப யூஸ் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். அது வந்து ஒரு பார்வையில்லாத ஒரு தந்தை ரொம்ப அழகாக ஆரம்பிச்சிருப்பார், எனக்காவது ஒரு நாள் வந்து நான் உனக்கு பாரமாயிடணும் அப்படின்னு சொல்லி நான் உன்னை இங்கே இறக்கி விட்டுட்டு போகிறேன், என்றைக்குமே வந்து நீ எந்த வேதனையுமே உனக்கு வந்துடக்கூடாது, என்னால் பார்க்க முடியாத இந்த உலகத்தை வந்து நீ பார்த்துரு, நான் ரசிக்க தவிக்கிற இந்த உலகத்தை வந்து நீ எப்படியாவது ரசிச்சிரு, ஒரே வாட்டி தானடா பிறந்திருக்கோம், இந்த உலகத்தில் இருக்கிறவங்க மாதிரி குருடாக பணம் பின்னாடி போகவே போயிடாதுரா, எப்படியாவது இந்த உலகத்தை சுற்றி பார்த்துரு, காசு இல்லையா அட்லீஸ்ட் நீ பிறந்த மண்ணையாவது முழுசாக ரசிச்சிடுடா அப்படின்னு எழுதியிருப்பார். எல்லா அப்பாஸுக்குமே அம்மா தானேங்க ஃபர்ஸ்ட் வீக் பாயிண்ட்டு. ஸோ இந்த அப்பாவுக்கும் அப்படி தாங்க. அவங்க அம்மா வந்து அவங்க காதில் சொன்னதுக்கப்புறம் தான் வந்து பார்வையில்லாதவங்களால் கூட நிறங்களை பார்க்க முடியும் அப்படின்னு அவர் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார். காதில் இதை விட அழகாக வர்ணிக்க முடியுமா எனக்கு தெரியலங்க. ஸோ அவர் வந்து எப்படி சொல்வார்னா, நான் அந்த வெளிச்சத்தை வந்து உங்கள் அம்மா மூலமாக பார்த்துட்டேன், நீ எப்படியாவது நான் சொன்ன அந்த வெளிச்சத்தை பார்த்துரு, அந்த அதிசயத்தை எப்படியாவது ட்ரை பண்ணி பார்த்துடு அப்படின்னு சொல்லி அவங்க பையனுக்காக எழுதியிருப்பார். ஸோ இந்த படமே வந்து இந்த ஒரு 14-minute கிளிப்பிங்கில் முடிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோ அழகான நிறைய விஷயங்களை வந்து இங்கே சொல்லியிருப்பாங்க. நம்ம கவலைப்படுறதுனால ஒரு ஜான் நம்மளால் கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாது இல்லைங்களா. ஸோ நம்மளும் வந்து எப்படியாவது அந்த வெளிச்சத்தை தாங்க பார்க்க ட்ரை பண்ணணும் நம்ம லைஃப்பில், எப்படின்னு தெரியல எப்படியாவது முயற்சி பண்ணுவோமே. ஸோ வாங்க கயல் படத்துலேருந்து பறவையாக பறக்கிறோம் கேட்டு வந்துடலாம். எல்லாருக்குமே டல்லாக டவுனாக இருக்கும்போது போட்டு ஆடுறதுக்குன்னு ஒரு பிடி பிளேலிஸ்ட் இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரியான சக பிடி கன்னிஸ்க்காக தாங்க அடுத்து வர பாட்டு. ஸோ ஒரு 10 பாட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் வென் ஐ ரிஃப்ளெக்டட் பேக், ஒரு பிடி பாட்டு இல்லாமல் அது லிஸ்ட் லுக் ஸோ இன்கம்ப்ளீட். ஸோ ஒரு பட்டாசான பிடி பாட்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன். அது பாசிட்டிவாகவும் இருக்கணும், வைப்ரண்ட்டாகவும் இருக்கணும், ஃபுல் ஆஃப் எனர்ஜியாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தப்போ எனக்கு இந்த பாட்டு டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்தது. ஏஆர் ரஹ்மான், உன்னி கிருஷ்ணன், சித்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆடியோவில் மட்டும் ஒரு தெரி காம்போ இல்லைங்க, விஷுவல்ஸ்லேயும் வந்து பிடி, கஜோல், நாசர் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் ஒரு வேறு லெவல் டீம். செம்ம கேட்குறதுக்கும் பார்க்குறதுக்கும் செம்மையான ஒரு பாட்டு இது. ஸோ வாங்கலை இப்படி பச்சைக்கிளி என்ன தான் கேள்வி கேட்டுச்சுன்னு கேட்டு வந்துடும். அடுத்த பாட்டு ஒரு பக்கா கர்நாடிக் நம்பர், சிந்து பைரவியோட ஃபீமேல் டெம்ப்ளேட்னே சொல்லலாம். இந்த படமே நல்லாயிருக்கும், ஆனால் அதில் சௌந்தர்யா அதோட ரொம்ப நல்லா இருப்பாங்க. ஆனால் இந்த படத்தோட ஹைலைட்டே வந்து மியூசிக் தான். இதில் இருக்க எல்லா கர்நாடிக் சாங்ஸுமே வந்து சுதா ரகுநாதன் தான் பாடியிருப்பாங்க. ஐ திங்க் அட் 1 point வந்து அவங்க தப்பாக பாடியிருப்பாங்க, ஆனால் அது கூட அவ்வளோ அழகாக இருக்கும். பட் இந்த பாட்டு வந்து த ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திபன் மீட்ஸ் ஹர், அவர் வந்து ஒரு சவாரிக்காக வருவார். அப்போ மழை பெய்யும், ஸோ ஒதுங்குவார். அந்த ஒதுங்குற இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களோட கச்சேரி நடந்துட்டுருக்கும். ஒரு டிப்பிக்கல் மெட்ராஸ் சபா அட்மாஸ்பியர் வச்சுக்கோங்க. புரியுதோ புரியலையோ, தாளம் தட்டி அப்படியே மெய் மறந்து ரசிச்சிட்ருக்கிறவங்க, தூங்கி வழிகிறவங்க, டிஃபனுக்காகவே வந்த கும்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிப்பிக்கல் செட்டப் அப்படியே அங்கே இருக்கும். ஆனால் இவருக்கு வந்து அது எதுவுமே பெருசாக நோட் பண்ணுவாரானு எனக்கு தெரியல. வென் ஹீ ஸ்டார்ட்ஸ் ரைட்டிங் திஸ், அவர் வந்து அந்த கேபோட ட்ரிப் ஷீட்டில் வந்து இவங்களை பார்த்து மெஸ்மரைஸ் ஆகி அப்படியே கவிதையாக எழுத ஆரம்பிப்பார். ஸோ ஹில் ஸ்டார்ட் வித் வந்து, மழை கம்பி குத்தாமல் இருக்க குடை கம்பியாய் ஒதுங்கினேன், குடையல்ல அது உன் குரல் அருவி குற்றாலும், காணம் கேட்க கண் மூட போய் காணாமலே போனேன் நான், விட்டு கூடு பாய்ந்திருப்பேனோ என்னை தட்டு தடுமாறி தேடி காதுகளால் இறைந்திருக்கும் உன் காலடி வாரம் வந்து கிடந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே அடமழை மாதிரி எழுதிட்டே போவார். ஆஹா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ளே அங்கே சௌந்தர்யா என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பாடி பாடுறதுல அப்படியே மெய் மறந்து போயிருப்பாங்க. அதில் ஷீவில் தாளம் தட்டுறதுல வந்து அவங்க புடவை லைட்டாக கசங்கியிருக்கும், அது அவங்க ஷீல் அட்ஜஸ்ட், அது வந்து ரொம்ப அனிச்சையாக அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பண்ணுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோ வந்து அதை கரெக்டாக நோட் பண்ணிவிட்டு அப்படியே சொல்லுவார், அடடா தாளமிடும் உன் கைக்கும் தட்டுப்படும் உன் தொடைக்கும் இடையே நான் சிக்கி கொண்டிருப்பதை கண்டு கொண்டேன் அப்படின்னாரு. நம்ம இதை ரியலைஸ் பண்ணுறதுக்குள்ளே ஹீ வில் எண்ட் இட் வித் த நெக்ஸ்ட் ஒன். ஆனால் இந்த நாளை விட அந்த அடுத்தது தான் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஏனோ காது கொடுக்க வந்தவன் வெறும் காதோடு போகிறேன் போ அப்படின்னு. ஸோ இந்த பாட்டில் வந்து சௌந்தர்யா ரசிக்கிறதா, இல்லை அந்த சுதா ரகுநாதனோட வாய்ஸை ரசிக்கிறதா, இல்லை பார்த்திபனோட கவிதையை ரசிக்கிறதான்னு எனக்கு செம கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. ஸோ இவ்வளோ அழகான ஒரு பாட்டை உங்களோட ஷேர் பண்ணாமல் இருக்கலாமா? வாங்க போய் கேட்கலாம். அஸ் ஐ மை செல்ஃப் ப்ரொக்ளைம் திருட்டு கவிதாயினி, ப்ளீஸ் டு ப்ளீஸ் பூட்டெல்லாம் ஆட்டாதீங்க, எல்லா கவிதையுமே திருடினது தான். ஸோ அடுத்து வர பாட்டை ஒரே கவிதையில் சொல்லணும் அப்படின்னா, பன்னெடுங்காலத்து முன்னெப்போதோ என்பதாய் தோன்றும் ஒரு புன்னகை காலம், அத்தனை முன்பல்ல என்பதில் இருக்கிறது ஒரு வெறுமை, எதனிட்டு நிரப்பும் வழியுமின்றி யாரின் தவறுமின்றி எல்லாமும் முடிந்து போகும் என்பதாகவே இருக்கிறது இப்பெரும் வாழ்வின் ஒற்றை அடிநாதம். அவ்வளோதானுங்க இந்த பாட்டு. காதலுங்கிறது ஒரு சுயநலமான தேடல், அன்பு வேணால் பொதுவாக இருக்கலாங்க, ஆனால் காதல் இஸ் வெரி செல்ஃபிஷ் இல்லையா? ஏன்னா வெளிப்படுத்துவதற்கு முன் ஒரு சௌந்தரிய உணர்வில் இருக்கும்ல, அது மட்டும்தாங்க காதல். வெளிப்படுத்திட்டோன்னா அதற்கு பின்னாலானவை அனைத்தும் காதலை தக்க வைக்கும் முயற்சிகள் மட்டும்தான். ஸோ நீங்கள் காதலேருந்து என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன், பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா ஆப்வியஸ்லி ரெண்டே ரெண்டு அவுட்கம் தான். ஒரு வேளை பாசிட்டிவான அவுட்கமாக இருந்தது அப்படின்னா, ஒரு ஞாயிறு உன்வாலை அறையில் மெல்லிசான ஒரு இளையராஜா பாட்டு உடன் கொஞ்சமாக இனி, இஸ் இட் டூ மச் டு ஆஸ்க் ஃபார்? ஆன் த அதர் ஹேண்ட் ஒரு வேளை புட்டுக்குச்சு அப்படின்னா, வாட் வுட் ஐ வாண்ட்? ஞாபகங்களற்ற வெறுமை எப்போதாவது வாய்த்திடட்டும், மீண்டும் உன் ஞாபகங்கள் பூத்திடட்டும், வேறென்ன வேண்டிட போகிறேன் நான்? ஏன்னா ஆறாம ஆறாம காயங்கள் இல்லை இல்லையா? ஸோ வாங்க ரஞ்சித் பாறை ராஜியோட ஃபேவரட் சாங் கேட்டு வருவோம். ஷோட லாஸ்ட் பாட்டுக்கு வந்தாச்சு. நம்ம இப்போ ரொம்ப ஒரு அன்பிரசிடென்டான டைம்ஸில் இருந்துகிட்ருக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து வேலை போயிடுச்சு, தனியாக இருக்காங்க, கையில் காசு இல்லை, படிக்க போக முடியல, அவர் போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாமல் ஸ்டக் ஆகிருக்காங்க. நம்ம வந்து நமக்கு பிடிச்சவங்களை ஹர்ட் பண்ணிடுறோம், அவர் நமக்கு பிடிச்சவங்க நம்மளை ஹர்ட் பண்ணிடுறாங்க. இந்த மாதிரி தானமும் ஒரு பிரச்சனை, பஞ்சாயத்து நெகட்டிவிட்டி இப்படியே தாங்க போய்கிட்டு இருக்குது இந்த 2020. ஸோ இந்த மாதிரி நான் யாரையாவது ஹர்ட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஐ வுட் லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு சே சாரி, மன்னிச்சிருங்க நிஜமாகவே. பட் நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெகட்டிவ் சுச்சுவேஷனில் இருக்கீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு நெகட்டிவிட்டியில் இருக்கும்போது ஐ ரீட் திஸ் லைன் அகெயின் அண்ட் அகெயின். நாமோட இந்த வரிகள், எத்தனை கோடி கண்ணீர் மண் மீது விழுந்திருக்கும், அத்தனை கண்ட பின்னும் பூமி இன்னும் பூ பூக்கும். ஸோ அதே மாதிரி தாங்க இன்றைக்கி இருக்கிற பிரச்சனை வந்து நாளைக்கு கொஞ்சம் சின்னதாக தெரியும், டைம் ஆக ஆக மங்கிடும் யூஸ்வலி, பிகாஸ் அதோட ஒரு பெரிய ஆப் நமக்கு வெயிட்டிங்கில் இருக்கும். பட் நம்ம அப்படி பார்க்க வேணாம், லெட் அஸ் திங்க் பாசிட்டிவ்லி. வரும் காலங்கள் வந்து வசந்த காலங்களாக இருக்கும் அப்படின்னு நம்புவோம். அது வரைக்கும் நலம் வாழ என்னாலும் என் வாழ்த்துக்கள். ஸோ உங்ககிட்டருந்து விடைபெறுறது உங்கள் சிங்கிள் ட்ரீ. பாய் பாய். பிரியவும் சந்திப்போம்ல ஸ்னேகா ஒரு அழகான டைலாக் சொல்லுவாங்க, எதையுமே வாங்கிக்கிறத விட கொடுக்குறதுல தான் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து ஒரு ரொம்ப உண்மை மட்டும் இல்லை, ரொம்ப ரொம்ப அழகான விஷயமும் கூட. டான் எஃப்எம்ல இப்போ அதை தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஐ திங்க் இது வரைக்கும் டான் எஃப்எம்க்கு பின்னாடி இருக்கிற அந்த மூணு பேர் ஒரு ஷோ கூட பண்ணலை. பட் அந்த லைம் லைட் அந்த பிளாட்ஃபார்மை வந்து தே ஆர் ஷேரிங் இட் வித் எவ்ரிபடி, ஈவன் ஒரே ஒரு நாள் ஒரு மணி நேரமாக இருந்தாலும் அதை மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள சந்தோஷப்படுத்தி பார்க்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு கமெண்டபிளான விஷயம். ஸோ இதே மாதிரி அவங்க என்கிட்ட வந்து கேட்டபோது ரியலி மேட் மை டே. ஸோ அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த சந்தோஷத்தை வந்து நான் இன்னும் யாரோடையாவது பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். ஸோ இன்றைக்கி என்னோடய 10 பாட்டை இன்னொருத்தவங்களோட நான் 5 பாட்டோட சேர்த்து இங்கே நான் பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பாட்டு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். இதோட மேல் வெர்ஷன் வந்து என் தம்பி எனக்காக பாடிக்கிட்டே இருப்பான். ஸோ தட் வில் பி ஃபார் எவர் டெடிக்கேட்டட் டு ஹிம். ஸோ இனிமேல் இந்த ஃபீமேல் வெர்ஷன் வந்து இட் வில் பி ஃபார் எவர் டெடிக்கேட்டட் டு யூ ராஜி. இயல்பு நெருப்பாக மாறி போன்ற அன்பு ஒன்றை வைத்திருக்கேன் இல்லையா உனக்காக. ஸோ அந்த அன்பை வந்து சும்மா பகிர்ந்துக்க விரும்பலை. மலர்களை அள்ளி வந்து மகிழ்வுடன் கையில் தந்து மனசை பகிர்ந்துக்க ஆசைப்பட்றேன். ஸோ வாங்க ராஜிக்காக இந்த பாட்டை நம்ம எல்லோரும் சேர்ந்து கேட்கலாம்.